அத்தியாயம் 42:17. அல்லாஹ்தான் இவ்வேதத்தை நீதியையும் உண்மையையும் கொண்டு இறக்கினான். இன்னும் அவ்வேளை சமீபமாக இருக்கிறது என்பதை நீர் அறிவீரார். 42:17. அல்லாஹ்தான் இந்த வேதத்தை நீதியையும் உண்மையையும் கொண்டு இறக்கி அருளினான். இன்னும் அவ்வேளை சமீபமாக இருக்கிறது என்பதை நீர் அறிவீரார். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நியாயத்தையும் நீதியையும் பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்கிறது. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உள்ளத்திலும் நீதி நேர்மை அறிவிக்கப்படாமல் இல்லை. இதனை அமைத்தவன் வானங்களையும் பூமியையும் படைத்து அதில் நீதியையும் கொண்டும் உண்மையை கொண்டும் நிலைநிறுத்திருக்கிறானே அவன்தான். இந்த அகிலங்களை படைத்து அதில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டி அவ்விதமே இவற்றின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக மனிதனையும் படைத்து அவனுக்கு உள்ளத்தையும் வானத்தை மிகைக்கக்கூடிய உள்ளத்தையும் நீதியையும் உண்மையையும் புகட்டினான். உடலையும் படைத்தான் பூமிக்கு இணையாக. வானங்களை மிகைக்கக்கூடிய உள்ளங்களும் பூமியை மிகைக்கக்கூடிய மனிதனுடைய உடலும் ஆகிய இவை யாவும் இறைவனிடமிருந்து நமக்காக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரருள். அல்லாஹ்தான் இந்த வேதத்தை நீதியையும் உண்மையையும் கொண்டு இறக்கி அருளினான். வானங்களின் பூமி ஆகியவற்றின் உண்மையை கொண்டு அவை எந்த சத்தியத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த சத்தியத்தை நம்முடைய உள்ளத்தில் அமைத்தான். இதற்காக வானங்கள் பூமி இவற்றின் நீதி நியாயத்தை முதலில் பாருங்கள். அந்த நீதியும் நியாயமும் உங்களுக்கு ஏன் கற்பிக்கப்பட்டிருக்கிறது? அதனுடைய ரகசியம் அவ்வளவுதான். எந்த அளவுக்கு நீதியை கொண்டு நீங்கள் வாழ்கின்றீர்களோ அந்த அளவுக்கு வானங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. அந்த வானங்களும் பூமியும் நியாயத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கிறான், அவற்றுக்கு அறிவிக்கின்றான். இந்த பூமி படைக்கப்பட்டு எத்தனை கோடான கோடி வருடங்கள் ஆகிவிட்டன என்பதை எவரொருவரும் கணிக்க முடியாது. நீங்கள் அதை கணக்கிடுபவர்களும் இல்லை. இந்த பூமி இன்று வரையில் இறந்து விட்டதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் பகுதிகள், பூமியின் பகுதிகள் ஆங்காங்கே இறந்து கிடக்கின்றன. இன்று செழிப்பான பூமி நேற்று வறண்டு கிடந்த பூமியாக இருந்திருக்கிறது. இன்று செழிப்பாக இருக்கக்கூடிய பூமி நாளைக்கு வறண்டும் போகும். அதில் உயிரோட்டம் இல்லாமலும் ஆகிவிடும். ஆனாலும் பூமி அழியப் போவதில்லை. காலங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உங்களை சுற்றிலும் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. மனிதன் வாழும் காலமெல்லாம் இந்த வானங்களும் பூமியும் நிலை பெற்றிருக்க வேண்டும். பூமியானது முதலில் படைக்கப்பட்டது. அவற்றுக்கான அனைத்து செழிப்புகளும் அந்த பூமியில் உருவாக்கப்பட்டன. பின்னர் வானம் 7 அடுக்குகளாக அமைக்கப்பட்டது. அந்த பூமியை சுற்றிலும் அந்த பூமிக்கு பாதுகாப்பாக. இனி அந்த பூமியை அந்த வானங்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த வானங்கள் அவ்வளவும் இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும். இந்த பூமிக்கு உயிராற்றலை கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு. ஒவ்வொரு அணுவுக்கும் இறைவன் அனுமதித்திருக்கின்றான், அவற்றுக்கு அறிவித்தும் இருக்கின்றான். தன் அருளை கொண்டு இன்னும் இன்னும் அந்த வானங்களின் சக்தி அதிகரிக்கின்றான். இந்த பூமியை பாதுகாப்பதற்காக வேண்டி, இந்த பூமியை செழிப்பாக்குவதற்காக வேண்டி, எவ்வளவு இந்த மனிதர்கள் பூமியை அடித்தாலும் சரி, இன்னும் மனிதனை வாழ வைப்பதற்காக வேண்டி இறைவனுடைய படைப்புகள், இறைவனுடைய உணவு வகைகள், கனிவர்க்கங்கள், பட்சிகள், அவற்றினுடைய பலன்கள் எந்த ஒன்றுமே இந்த பூமிக்கு எந்த குறைவும் இல்லாமல் அவை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். இவ்விதமாக இறைவனுடைய அருளை கொண்டு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அவை தன் புறத்திலிருந்து நிகழ்த்தி கொண்டிருக்க, நாம் அவற்றை அறியாதவர்களாக அல்லது அறிந்தும் அவற்றை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அலட்சியப்போக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் பெருமளவு சுகத்தை நாம் விரும்புகின்றோம். நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீங்கள் சுகத்தை மட்டும் அனுபவிப்பதற்காக இல்லை, சத்தியத்தை அந்த சுகத்தை கொண்டு உணர்வதற்காக சுகமான சூழ்நிலைகளில் உங்களுடைய சிந்தனை வளம் பெறும் என்பதை நீதி அறிவிக்கிறது, நியாயம் அறிவிக்கின்றது. குழப்பமான சூழ்நிலைகளிலும் கஷ்டமான மனநிலைகளிலும் உங்களுடைய சிந்தனையின் பக்கம் நீங்கள் திரும்ப முடியாது. இந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டி எங்கேயாவது யாரிடமாவது உதவி செய்ய முடியுமா என்று பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுமே தவிர, வானங்களையும் பூமியையும் பற்றி சிந்திப்பதற்கான அந்த ஒரு திரும்புதலில் நாம் ஈடுபட முடியாது. அது பெரும் கஷ்டமான சூழ்நிலை. உங்களுடைய சுகம் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பதற்கான காரணம், நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டி மறந்துவிட்ட உண்மைகளுக்காகவும் அலட்சியப்படுத்திவிட்டு நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில பலவீனங்கள், மனதின் பலவீனங்களும் உடலின் சுகவீனங்களும், இந்த இரண்டிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி நாம் இறைவனிடம் திரும்ப, நாம் இறைவனிடம் திரும்பக்கூடிய அந்த நிலையில் பிரார்த்தனை என்னவென்றால், என் இறைவனே, நான் மறந்துவிட்ட உண்மைகளின் பக்கம் என்னை நீ நடத்துவாயாக, அந்த உண்மைகளின் சாட்சியங்களில் என்னை காணச் செய்து அதில் வாழ வைப்பாயாக. அகக்கண்ணில் பார்க்கக்கூடிய விளக்கங்களும் அந்த விளக்கங்களிலிருந்து புறக்கண்களின் பக்கம் நான் அதனை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சாட்சியங்களும் இவை அனைத்துமே நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சுகம் என்பது அனுபவிப்பதற்காக அல்ல, சுகத்தை கொடுத்திருப்பதற்கு காரணம் நீதியையும் உண்மையையும் அறிவதற்காக, நேர்மையை கொண்டு சீராக வழிநடப்பதற்காக, அகிலங்களில் நீங்கள் வாழ்வதற்காக வேண்டி, இந்த பூமியில் மேய்வதற்காக அல்ல, உங்களுக்காக பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருப்பது இந்த வானங்கள், உங்களுக்கான விளைச்சல்களுக்காக படைக்கப்பட்டிருப்பது இந்த பூமி. இந்த இரண்டின் மீதும் நீங்கள் ஆட்சி செலுத்தும் வண்ணம் உங்களுக்கு இவற்றினுடைய ரகசியம் அறிவிக்கப்பட்டுவிட்டது வேதமாக. அந்த வேதத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய வேத வாக்கு உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வாழ வேண்டிய திசையை நிர்ணயிக்கிறது. உள்ளத்தில் அது உங்களுடைய நாளைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு அவசியம் என்பதை உணர்த்துகிறது. நீங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதை உங்களுடைய இறைவன் உங்களுக்காக உணர்த்தி கொண்டிருக்கின்றான். லேசான ஒரு பயம் கவலை உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது பெரும் துயரத்தை கொடுப்பதாக அல்ல, உங்களுடைய வழிமுறைகளில் நீங்கள் இதைத்தான் எதிர்பார்த்திருக்கின்றீர்கள் என்பதை முன்னறிவிப்பு செய்யும் விதமாக ஒரு சிறு மனதின் கலக்கம் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் இதனை இறைவன் அமைத்திருக்கின்றான். நாளைய விஷயத்தை பற்றி தீர்மானிப்பவர்கள் நீங்கள் இல்லை. நான் தீர்மானிக்கும் வரையில் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றியும் தீர்மானித்து விடாதீர்கள். இது அல்லாவிடமிருந்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. ஆனால் நாம் அதை முற்கொட்டி தீர்மானிக்கின்றோம். எனக்கு இந்த விதமான கஷ்டம் இவ்விதமாக நடந்துவிடும், நான் முன்னேற்பாட்டுடன் இப்பொழுது இதிலிருந்து விலகிக் கொள்கின்றேன் அல்லது இதனை தவிர்த்துக் கொள்கின்றேன் என்று நாம் பல நன்மையான காரியங்களில் இருந்து விலகிக் கொள்வோம். ஆனால் நாம் விலக வேண்டியது நம்முடைய கெட்ட எண்ணங்களிலிருந்தும் நாம் தீர்மானிக்கக்கூடிய நியாயம் இல்லாத அந்த எனக்கு நானே தீர்ப்பு செய்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக நான் ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கின்றேன், ஒரு பிசினஸ் நடந்துகிட்டு இருக்குது, இதுல நஷ்டம் ஏற்பட்டுமோன்னு பயப்படுறேன், அதன் காரணமாக விலகிக் கொள்கிறேன், அந்த பிசினஸ் முடிச்சுட்டு வேற பிசினஸ் பண்ணலாமான்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் அந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காலத்தில் உங்களுடைய நன்மைகளையும் அவன் பத்திலிருந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் என் மனதுக்கு நான் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கு, இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய உதவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கஷ்டத்தின் போதும் உணர வேண்டும். இன்றைய வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் போய்க் கொண்டிருப்பது இறைவனுடைய அனுமதியை கொண்டுதான். நாளைய வாழ்க்கையும் அப்படித்தான். நான் வரம்பு மீறாத வரையில், நான் இறைவனுக்கு விரோதமாகவும் துரோகமாகவும் செயல்படாத வரையில், நிச்சயமாக வானங்களும் பூமியும் ஒன்றிணைந்து அதன் மீது மிக உயரிய படைப்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன. நாளைய விஷயத்தை பற்றி தீர்ப்பு செய்பவர்கள் நீங்கள் இல்லை. இன்றைய விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த நன்மையானது அவன் புறத்தில் இருந்துள்ள மிகப்பெரும் பாதுகாப்பு. உங்களை ஒரு நொடிப்பொழுதில் காணாமலாக்கிவிடலாம், துக்கம் சூடுமாறும் உங்களை அமைத்துவிடலாம். ஆனால் அவை எதுவுமே இல்லை. நீங்கள் இறைவனை நினைவு கூறக்கூடிய அனைத்து பாத்தியதைகளையும் அனைத்து வழிகளையும் உங்களை சுற்றிலும் அமைத்திருக்கின்றான். இறைவனை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்பதாக. இறைவனை நாம் அதிகமாக நினைவு கூறும் பொழுது நமக்கு துன்பமான சூழ்நிலை நாளைக்கு எப்படி ஏற்படும், எவ்வாறு நாம் தீர்மானிக்கின்றோம். என் இறைவன் என்னுடைய இருதயத்தின் மீது முத்திரையிட்டுவானால், என் இறைவன் என் இருதயத்தின் மீது முத்திரையிட்டுவானேயானால் அவனை பற்றி நான் நினைக்க முடியாது. எனவே அவனுடைய பாதுகாப்பிலிருந்து நான் விலகிவிட்டேன் என்பதை எனக்கு அறிவுறுத்தும். இன்றைய வாழ்க்கையிலேயே நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே துக்கங்கள் தீண்டும். இன்றே நான் தரித்திரம் பிடித்தனாக ஆகிவிட்டதை போன்று அவ்விதமாக அல்ல. யாரொருவன் அருளாளனின் நினைவிலிருந்தும் விலகி விடுகின்றானோ அவனுக்கு ஒரு சைத்தானை நாம் இணைத்து விடுகின்றோம், கூட்டாளியாக ஆக்கிவிடுகின்றோம், அவன் இவனுக்கு நெருக்கமாகி விடுகின்றான். நம்முடைய நிலைமை அப்படியா என்பதை கவனித்தால் இல்லை, நிச்சயமாக என் இறைவனுடைய எண்ணம் எனக்கு மேலோங்கி இருக்கிறது. இது இறைவன் எதனை பற்றி எச்சரிக்கின்றானோ, அதாவது அருளாளனுடைய நினைவை விட்டும் எவன் விலகி விடுகின்றானோ அவனுக்கு நாம் ஒரு சைத்தானை இணைத்து விடுகின்றோம், அவன் இவனுக்கு நெருங்கிய கூட்டாளியாக ஆகிடுகின்றான். இவ்விதமாக நாம் ஆகிவிட்டால் வேதத்திலிருந்து நாம் விலகிவிட்டோம். இனி சைத்தான் வேதம் போத ஆரம்பிக்கும். தீமையெல்லாம் நீங்கள் நன்மையானதாகவே கொள்ளுங்கள். உங்களுடைய இன்றைய சம்பாத்தியத்தை நீங்கள் முதன்மையாக கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய பொருள்கள் தான் உங்களுக்கு மிக உறுதியானவை. உங்களுடைய வாழ்க்கைக்கு மறுமை என்ற வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீர்கள். அப்படி எதுவுமே இல்லை என்று ஆக்கப்படும் பொழுதுதான் இந்த உலகத்தில் நாம் அநியாயங்களிலும் அக்கிரமங்களிலும் தலைப்படுகின்றோம். மறுமையை நம்பாதவர்கள் மட்டும்தான் இந்த வகையில் செயல்பட முடியும். ஆனால் நம்மில் அவ்வளவு பேருமே யார் இறைவனுடைய பாதையில் இருக்கின்றார்களோ அவ்வளவு பேருக்கும் மனசாட்சியம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த மனசாட்சியம் முழுமையாக ஆக வேண்டுமே தவிர அதனை நாம் பறிப்போக விட்டுவிடக் கூடாது. அது தன்னுடைய பலவீனத்திலும் ஆகிவிடக் கூடாது. நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம், அதாவது என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த நம்பிக்கை, என் இறைவன் என்னை படைத்தான், அவன் என்னை வாழ வைப்பான் என்ற நம்பிக்கை, அவனை தவிர என்னை வாழ்விப்பதற்கு அவனுக்கு இணையானவைகள் என்று நான் எதனையும் ஆக்கிக் கொள்ள மாட்டேன், எந்த ஒரு மனிதனிடத்திலும் நான் சென்று எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்னுடைய நாளைய வாழ்க்கைக்காக என்று நான் எவரிடமும் கையேந்த மாட்டேன். என்னுடைய எண்ணத்தின் மீது என் இறைவனுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்க வேண்டுமே தவிர என்னுடைய எண்ணத்தின் மீது என்னுடைய கற்பனைகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. நீதியும் நேர்மையும் கொண்டு இறைவன் எனக்கு எதனை அறிவிக்கின்றானோ அதனை நான் உன்னதமானதாகவும் சிரமே தாங்கி அதனை வழிபடக்கூடியதாகவும் ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய யோசனைகளையும் அதன் மீது சாத்தி சத்தியத்தையும் அடைந்து செய்து அசத்தியத்தை எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒளியாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. சற்பதூரம் வரையில் தான் அந்த ஒளி உங்களுக்கு வழிகாட்டும். ஆனால் இறைவனுடைய வாக்கானது வாழ்க்கையை முழுமைக்கும் சிறப்பாக வாழ வேண்டும், அதன் பிறகும் எனக்கு நன்மையான வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற அந்த பயபக்தி உங்களுடைய இறைவன் உங்களுடைய இருதயத்திற்கு அறிவித்து விட்டான். என்னை தவிர நான் உங்களுக்கு நீதியை கொண்டு அமைத்திருக்கின்றேனே உங்களுடைய உள்ளத்தில் என்னுடைய நினைவை இன்னும் நீங்கள் அகற்றிக் கொள்ளவில்லை. நானும் உங்களுக்கு என் நினைவை அதிகமாகவே அருளிக் கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இது சத்தியமான இறைவாக்காக இருக்கின்றது. யாரெல்லோருக்கும் அவர்கள் சம்பாதித்ததற்கு நன்மையை சம்பாதித்திருப்பார்களானால், நீதியை கொண்டும் நேர்மையை கொண்டும் உண்மையை கொண்டும் சம்பாதித்திருப்பார்களேயானால், அவர்களுக்கு அவர்களுடைய வழிமுறைகளில் அவர்களை இறைவன் நிச்சயமாக அதிகரிப்பான். அவர்களுடைய சம்பாத்தியத்திற்கான நற்கூலியும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் யாரொருவர் தங்கள் இறைவனுடைய வாக்குகளுக்கு விரோதமாக மனசாட்சியை எதிர்த்து சுயநலத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் கேடுதான். சுயநலத்தோடு வாழ்பவர்கள் அவ்வளவு பேருமே வேதத்திற்கு விரோதமானவர்கள். எனக்கு ஒரு நன்மையை நான் நாடுகின்றேன் என்றால் அந்த நன்மையை மனிதர்களிடமிருந்து நான் நாடக்கூடிய அடையக்கூடிய ஒரு வழி எனக்கு உண்டாகுமானால் அதில் அந்த மனிதருக்கும் சரிசமமான நன்மையை நாம் கொடுக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்கச் சென்றாலும் சரி, நல்ல பொருளாக நான் வாங்க விரும்புகின்றேன், என் இறைவனே என்னுடைய இந்த காரியத்தில் எனக்கு நன்மையை நீ அளிப்பாயாக என்று அந்த பயம் இருக்க வேண்டும். கஞ்சத்தனத்தை எனக்கு கொண்டு வராத இறைவனே என்று அந்த எண்ணம் இருக்க வேண்டும். குறைவான பொருளை கொடுத்து அதிகமான லாபம் பெறும் பொருட்டு நான் சுயநலவாதியாக இருப்பேனேயானால், எந்த கடைக்காரர் எனக்காக ஒரு கொள்முதல் செய்து என்னுடைய நன்மைகளுக்காகவும் சுகத்திற்காகவும் வேண்டி சில பொருட்களை அவர் வாங்கி வைத்துக் கொண்டு விட்டுக் கொண்டிருக்கின்றாரோ அவர் மீது நான் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும், அவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம். இதுதான் நமக்கு நாம் வாங்கக்கூடிய பொருள்களினுடைய நன்மைகள் அடைகின்றன. நம்முடைய நன்மைகளுக்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம். என்னுடைய நன்மை எனக்கு அதிகமாக வேண்டும் என்றால் நான் என் பொருள்களிலிருந்து செலவு செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் என்றால் அதர்மம் என்ற ஒரு போக்குக்கு எதிரானது. அதர்மம் என்ற அழகான மோசமான பாதை, தர்மம் என்ற போக்குக்கு எதிரானதாக இருக்கிறது அதர்மம், தர்மமானது அதர்மம் என்ற போக்குக்கு எதிரானதாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில் சுயநலம் கொண்டு நான் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பொருளும் அதர்மமான பாதையில் இருந்து நான் சம்பாதித்ததாகும். குறைவாக கொடுத்து கெட்டிக்காரத்தனமாக பேசி விலையை குறைத்து நான் சேமித்து வைத்துக் கொண்டேன் என் பணத்தை. அந்த உணவுப் பொருளை வாங்கினீர்களே, அதன் நன்மையை நீங்கள் அதிகமாக்கினீர்களா என்ற ஒரு கேள்வி நீதியை கொண்டு சத்திய வேதம் அவர்களுக்கு கேள்வி கேட்கிறது. ஆனாலும் பரவாயில்லை, அழுகிய பொருட்களை நான் வாங்கி வந்திருக்கின்றேன், பழைய பொருட்களை நான் வாங்கி வந்திருக்கின்றேன், சேல்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன். உலகத்தில் கடிக்கப்பட்ட பொருள்கள் சேல்ஸ், அந்த சேல்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன். அவர்கள் தங்களுடைய நஷ்டங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டி தங்களுடைய லாபங்களிலிருந்து வெகுவாக குறைத்து கொடுக்கின்றார்கள். எதை போனா போட்டும் சொல்லிட்டு அவர்களும் பிச்சை போடும் விதமாகவே அந்த சேல்ஸ்ல வச்சிருக்காங்க. நாமும் அதனை வாங்க செல்கின்றோம். பணத்தை செலவு செய்ய நன்மையான பொருட்களுக்கும் விசேஷமாக நமக்காகவே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் மேலான பொருள்களை விட்டுவிட்டு தடங்களில் குறைந்த பொருள்களுக்கு நாம் செல்கின்றோம். இந்த உலக பொருள்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கின்றன. அந்த தேவையை நீங்கள் இன்னும் நன்மையாக்கிக் கொள்ள வேண்டி உங்களுடைய அதர்மமான பாதையில் சம்பாதித்த அந்த பணத்தை இப்பொழுது செலவு செய்யுங்கள். இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நான் எனக்காக வாங்கக்கூடிய பொருளை எனக்கு நன்மையாக்கி கொடு. இன்று நாம் வாங்கக்கூடிய உலகத்திலே சுகப்பொருள்கள் பல நம்முடைய மனச்சைகளுக்கு பயன்படுகின்றனவே தவிர அது நம்முடைய உயிரோட்டத்திற்கும் வாழ்க்கைக்கும் நிச்சயமாக பயன்படுவதில்லை. இது நம்முடைய உயிரோட்டத்திற்கும் வாழ்க்கைக்கும் பயன்பட வேண்டும் என்றால் நாம் இறைவனுடைய பாதுகாப்பை கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நுழைய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவனுடைய பாதுகாப்பை கொண்டே அவற்றிலிருந்தும் விலக வேண்டியவர்களாக இருக்கின்றோம், நீங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உங்களுடைய இதயத்தில் எந்த அளவுக்கு இறைவனுடைய எண்ணம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நீங்கள் வேதத்தையும் நீதியையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையாக என்பது பொருள். மனதின் சாட்சியம் எந்த அளவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றதோ அந்த அளவுக்கு நாளைய வாழ்க்கை எனக்கு இறைவன் புறத்திலிருந்து தீர்மானிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறதே தவிர நீங்கள் அந்த வாழ்க்கையை தீர்மானிப்பவர்கள் இல்லை. உங்களுடைய எண்ணம் இறை நாட்டத்தோடு இருக்கிறதா இல்லையா, இறைவனுடைய கண்காணிப்பில் இருக்கிறதா இல்லையா, நீங்கள் செய்வதை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் நன்மைக்கு நன்மையை கூலியாக கொடுப்பதற்காக வேண்டி என்ற அந்த அழகான எண்ணம் நம்முடைய மனதில் என்றென்றும் இருக்க வேண்டும். என் இறைவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த ஒரு எண்ணம், நான் என் இறைவனுடைய கண்காணிப்பின் மீது இருக்கின்றேன், என் இறைவன் என்னை விட்டும் திரும்பிவிடவில்லை, நானும் என் இறைவனை விட்டும் திரும்பவில்லை என்ற இறைவனுடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலை கிடையாது என்பதை நான் உறுதியாக அறிய வேண்டும். இருந்த போதிலும் ஷைத்தான் எங்கெல்லாம் உங்களுக்கு அவனுக்காக இடைவெளி விட்டிருக்கின்றீர்களோ உங்களுடைய உள்ளத்தில் அங்கிருந்து பேசிக் கொண்டிருப்பான், வீசி எறிந்து கொண்டிருப்பான். வீணான சந்தேகங்களை உங்களுடைய இருதயங்களில் வீசி எறிந்து கொண்டிருப்பான். உங்களுக்கு இப்படி நேர்ந்துவிடும், அப்படி நேர்ந்துவிடும், கொஞ்சம் நாளைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கலாமே, நமக்கு இப்படி சூழ்நிலை இருக்கிறதே என்று உங்களுடைய நாளைய வாழ்க்கையை பற்றி இந்த ஷைத்தான் பேசிக் கொண்டிருக்கும். நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்திருக்கின்றீர்கள் என்பது பெயர் என்பது பொருள். எனவே அந்த பாதையை நீங்கள் மூட வேண்டும். ஒரு சிறு விஷயம் நாளைய வாழ்க்கை பற்றிய தவறாக எனக்கு வருமானால் என் இறைவனிடம் சைத்தானை விட்டும் வீணான எண்ணங்களை என் இருதயத்தின் மீது எரியக்கூடிய சைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என் இறைவனே என்று நான் என் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். ஒரு அணுவளவு கூட நாளைய வாழ்க்கையை பற்றிய கெட்ட செய்தியை நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியாகுமானால் அது சைத்தான் எனக்காக வரைவிடுக்கின்றான், லேசாக பேச ஆரம்பிக்கின்றான். கொஞ்சம் அவனிடம் காது கொடுத்து நான் கவலை கொண்டு விடுவேனேயானால் முழுமையுமாக என்னை ஆக்கிரமிக்க அவன் தயாராக இருக்கின்றான். உங்களுடைய இருதயத்தில் அவனுடைய பேச்சு லேசாக உள்ளுக்குள் வரும்பொழுது உங்களுடைய கவலையை நீங்கள் கவனிப்பீர்களானால் நான் வழி தவற ஆரம்பிக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உடனே நீங்கள் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்கள். சைத்தானை விட்டும் என் இறைவனே, நாளைய வாழ்க்கையை பற்றி அறிவோன் நீ ஒருவன் தான். உன்னுடைய நினைவுகளில் நான் இருக்கும் வரையில் எனக்கு பாதுகாப்பு நிச்சயமாக என்றென்றைக்கும் உண்டு. இதிலிருந்து இந்த சத்தியத்திலிருந்து நான் விலகிவிடாதவாறு நீ என்னை உறுதிப்படுத்தி வைப்பாயாக. எந்த பாதையில் எனக்கு ஒரு பலகீனம் ஏற்பட்டு அதன் காரணமாக சைத்தான் என்னோடு பேச ஆரம்பிக்கின்றானோ, வெகு தொலைவில் இருந்தும் என் மீது எரிந்து கொண்டிருக்கின்றானோ என் இதயத்தின் மீது, அவனிடமிருந்து நான் உன்னை பாதுகாப்பு தருகின்றேன். என் கவலைகளை எல்லாம் நீ நீக்கியருள்வாயாக. எந்த நேரத்திலும் எந்த தருணத்திலும் எனக்கு கவலை தீண்டக்கூடாது இறைவனே என்று நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். ஒரே ஒரு அளவுகோல், நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை வந்துவிட்டால் ஷைத்தானோடு நான் இருக்கின்றேன். இதை பற்றி நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாளைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் உங்களுடைய இறைவன். கவலை வேண்டாம், பயப்படவும் செய்யாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் சொர்க்க பூங்கா வனங்களில் மகிழ்விக்கப்படுவீர்கள், சோலை வனங்களில் நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள். கவலையை நீக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் மீதானையாக. இந்த கவலையானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் பகுதியை ஆட்கொண்டு விட்டது. அதாவது நீங்கள் வேதத்தையும் நீதியையும் மறந்துவிட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் இந்த வேதத்தை நீதியையும் உண்மையையும் கொண்டு இறக்கி அருளினான். 42:17 அத்தியாயம் 42:17. அல்லாஹ்தான் இந்த வேதத்தை நீதியையும் உண்மையையும் கொண்டு இறக்கி அருளினான். இது ஒரு பேரருள். இறைவனை நினைப்பதற்கு கூலியானது சுகமான வாழ்க்கை. இறைவனை அதிகமாக நினைவு கூறுவதற்கு கூலியானது இன்னும் சிறப்பான வாழ்க்கை. உங்களுடைய இறைவன் உங்கள் மீது அன்பு கொண்டவனாக இருக்கின்றான். இது வேதம், இது சத்தியம், இது உண்மை. வானங்களும் பூமியும் இந்த உண்மைக்கு, இறைவனுடைய இந்த கருணைக்கு அடிபணிந்து நம் மீது அது கருணை கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நம் மீது அது தன் அருள இறைவனுடைய அனுமதியை கொண்டு பொழியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அருளானது இப்பொழுதும் நம்மை சூழ்ந்திருக்கின்றது. நம்முடைய இறைவன் நம்முடைய பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நம்முடைய இருதயத்தில் அது நிகழ்த்தும் நிகழ்வு ஒரு அமைதியையும் ஒரு ஆறுதலையும் கொடுக்கிறது என்றால், இறைவனுடைய அனுமதியைக் கொண்டு இந்த வானங்கள் எனக்கு கட்டுப்பட்டு என்னை சூழ்ந்து நிற்கின்றன, என் இருதயத்தை சூழ்ந்து நிற்கின்றன. அந்த சக்திகள் அவ்வளவு, மலக்குகள் அவ்வளவு பேரும் இறங்கிவிட்டார்கள் என்னுடைய இருதயத்தை சூழ்ந்தவாறு. இனி சைத்தானுக்கு இங்கு இடம் கிடையாது. கொஞ்ச நஞ்சம் இருக்கும் கவலையும் அவையும் நீக்கப்படும் இறைவனுடைய அனுமதியைக் கொண்டே. கவலைகள் ஒரு புறம் இருந்து நமக்கு வந்தாலும் சரி, நம்முடைய இறைவனுடைய பாதுகாப்பு அந்த கவலையை மிஞ்சியதாக இருக்கின்றது. இன்னும் நீங்கள் கவலைக்காக திறந்து விட்டுக்கூடிய அந்த பாதையை மூடவில்லை. உலகத்தின் அடிப்படையை கொண்டு, உங்களுடைய வழிமுறைகளைக் கொண்டு நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் அந்த பாதை பலவீனமானது. நான் இவ்விதமாக வாட வேண்டும், அவ்விதமாக வாட வேண்டும், இந்த வகையில் நான் சிறப்பான வாழ்க்கையை நான் எனக்காக அமைத்துக் கொண்டால் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் நீங்கள் எண்ணக்கூடிய அந்த பலவீனமான பாதையை நீங்கள் கொடுங்கள் என்று உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுகத்தை, பொருள் ஆதாரத்தை அல்ல, மனதின் சுகத்தின் ஆதாரத்தை, மனம் அழகாக இருக்கக்கூடிய இந்த ஆதாரத்தை, இறைவன் நமக்கு போதுமானவன் என்ற அந்த உணர்வு இருக்கும் வரையில் மனதின் சுகாதாரம் எந்த விதத்திலும் கெட்டுப்போகவில்லை. பொருளின் ஆதாரத்தை கொண்டு இறைவனுடைய ஆதாரம் என்று நீங்கள் சுற்றி கணக்கு செய்வதன் காரணமாக நேரடியான பாதையை விட்டு கோணலான பாதையில் நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொள்கின்றீர்கள், ஆறுதல் அடைகின்றீர்கள். அந்த ஆதரவையும் ஆறுதலையும் நீக்கிக் கொள்ளுங்கள். பணம் இருந்தால் எனக்கு வாழ்க்கை நன்றாக இருப்பது போன்றும், பணம் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை என்னை விட்டும் விலகிவிட்டதோ என்றும் நான் எண்ணக்கூடிய அந்த வகையில் நான் செயல்படக்கூடாது. என்னுடைய இறைவன் என் மீது நிச்சயமாக ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றான் என்பதை நான் அறிய வேண்டும். என் இறைவன் மீது ஆணையாக என்னுடைய நன்மையான காரியங்களுக்கு நான் ஒருபோதும் எனக்கே எதிராக அமையக்கூடாது. என்னுடைய இறைவன் என் மீது தன் நினைவை விட்டும் அகலாதவாறு சமீபமாக இருந்து என் இருதயத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்காக இது ஒரு அழகான நற்செய்தி. என் இறைவன் மீது ஆணையாக என்னுடைய நன்மைகளுக்கு எந்த குறையும் இல்லை. என் இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும் வரையில், எவ்வளவோ துன்பமான சூழ்நிலைகள் என்னை சுற்றி இருந்த போதும் சரி, இறைவனுடைய எண்ணத்திலிருந்து நான் விலகாத வரையில் இறைவனும் என்னை விட்டு விலகவில்லை. என்னுடைய இறைவன் என் மீது கருணை புரிய போதுமானவன். நம் ஒவ்வொருவர் மீதும் இறைவன் கருணை புரிய போதுமானவன். எந்த சூழ்நிலையை கொண்டும் இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்று அந்த ஒரு எண்ணம் இருக்கும் வரையில், நாளைய வாழ்க்கையை பற்றிய எண்ணங்களிலிருந்தும் உங்களுடைய யோசனைகளிலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் தன்னை கைவிட்டு விட்டால் அவனை பற்றி நினைப்பதற்கு நமக்கு எதுவுமே இருக்காது. அந்த எண்ணம் இருக்கும் வரையில் நாம் ஆறுதல் அடைய வேண்டும். எந்த ஒரு குறையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு பாதகமாக அது அமைந்து விடாது என்பதை பற்றி நான் உறுதியாக எண்ணம் கொள்கின்றேன். இந்த எண்ணத்தின் மீது சத்தியமாக என் இறைவன் என் மீது அருளியிருக்கூடிய அவனுடைய நினைவு கூறுதலை, அவனுடைய நினைவு கூறுதலை விட்டும் அவனுடைய நெருக்கத்தை விட்டும் நான் விலகவில்லை. இன்று ஒரு புதிய ஒரு மாற்றம் நமக்கு தேவை. இறைவனே என்று நான் நினைவு கூறும் பொழுது வானங்களும் பூமியும் செவிசாய்க்கின்றன என்பதை அறியுங்கள். நீதியையும் வேதத்தையும் கொண்டு அவை உங்களுடைய இதயத்தின் மீது திரும்புகின்றன. அங்கு என்ன நிகழ்கிறது என்பதை இறைவன் கவனிக்க செய்கின்றான். இறைவனே என்று குறிப்பிடும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் நாளைய விஷயங்கள் என் இறைவனிடம் இருக்கின்றன. இன்றைய கவலைகளுக்கு எனக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. நான் கற்பனை செய்யக்கூடியதை தவிர என்னுடைய அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு கற்பனை, அந்த கற்பனை பொய்யானது, நீதிக்கு விரோதமானது, வேதத்துக்கு விரோதமானது. அங்கு ஷைத்தான் எனக்கு உறுதியாக பதிலளித்துக் கொண்டிருக்கின்றான். என்னுடைய ஒவ்வொரு அசத்தியமான எண்ணத்திற்கும் நாளைய வாழ்க்கையை பற்றி நான் கற்பனை செய்வது அவ்வளவு அசத்தியம். பொருள் அடிப்படையில் இவ்விதமாக இவ்விதமாக என்று நான் கற்பனை செய்யக்கூடியது அவ்வளவும் சாசத்தியம். அதற்கு அந்த பாதையில் நான் செல்லும் பொழுது நிச்சயமாக ஷைத்தான் எனக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றான். உறுதியான பதிலாக அவனிடம் என்று வருகின்றது. நிச்சயமாக கவலைக்குரிய சூழ்நிலையில் நான் ஏதாவது செய்தாக வேண்டுமே என்று தூரத்திலிருந்து கத்திக் கொண்டிருப்பதும் நம்முடைய மனதில் உணர்த்துக் கொண்டிருக்கிறதையும் இறைவன் நன்கறிவான். ஆனாலும் உங்களுக்கு இன்னும் தன் நினைவை வைத்திருக்கின்றான் இறைவனே என்று. எந்த அளவுக்கு வெகு சீக்கிரம் அந்த யோசனைகளில் இருந்து நீங்கள் திரும்பிடுகின்றீர்களோ அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு உண்டு. எந்த அளவுக்கு இறைவனை மறந்து அவனோடு அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு கவலைக்குரிய சூழ்நிலையும் அதிகமாகின்றது. இந்த நேரத்தில் நான் சம்பாதிக்கக்கூடிய நாளைய விஷயம் என்று கொண்டிருக்கிறது. இந்த கவலையும் பயமும் இருக்கும் காலமெல்லாம் எதனை பற்றி நான் பயந்து கொண்டிருக்கின்றேனோ அது எனக்கு நிகழும். அதிலிருந்து ஒரு பகுதியாவது நிகழும். அந்த பகுதியில் இப்பொழுதும் நான் வாழ்வேன். இது எனக்கான அடையாளங்களில் உள்ளது. வெறும் பயம் மட்டும் இல்லை, கவலை மட்டும் இல்லை, அந்த கவலையும் பயமும் அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை இப்பொழுதும் நான் வாழ வைக்கின்றேன் உங்களில். அந்த அத்தாட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் சரி, நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில நஷ்டங்களாக நான் பார்க்கக்கூடியவை உண்மையில் நஷ்டங்கள் இல்லை. என் இறைவன் புறத்திலிருந்து உள்ள நற்செய்தியாகும், அறிவிப்பாகும், எச்சரிக்கையாகும். நீங்கள் எதை பற்றி பயப்படுகின்றீர்களோ, யாரிடமிருந்து அந்த பயத்தை நீங்கள் அதிகமாக்கிக் கொண்டீர்களோ, சைத்தானோடு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய காரண காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு நாளைய விஷயத்தை பற்றி விழாவாரியாக நீங்கள் உங்களுடைய திட்டங்களில் இருக்கின்றீர்கள். நிச்சயமாக இறைவன் நன்கறிகின்றான், இறைவனும் இருக்கின்றான். அவனிடம் உங்களுடைய பேச்சுக்களை தொடருங்கள். என் இறைவனே, ஷைத்தானை என்னோடு ஏன் பேச நீ அனுமதிக்கிறாய்? உன்னுடைய உதவி இல்லாமல் ஷைத்தானை என்னால் வெல்ல முடியாது. அவனை என்னை விட்டும் நீக்கிடுவாயாக. இன்னும் உன் மலக்குகளை கொண்டும் என்னை நீ உறுதிப்படுத்துவாயாக. நீயும் என்னோடு இருப்பாயாக. பொறுமையை குறைவனே, நான் என்னுடைய நாளைய வாழ்க்கையை பற்றி மிகவும் அவசரப்படுகின்றேன். அந்த அவசரத்தில் நான் நுழைந்துட வேண்டாம். நாளைய வாழ்க்கை உன்னிடம் இருக்கின்றது. பொறுமையாளர்களுக்கு நீ உதவி செய்கின்றாய். பொறுமையை கொண்டு என்னை நீ வழிநடத்துவாயாக. ஒவ்வொரு கஷ்டமான மனசூழ்நிலையும் நான் அவசரப்பட்டு எதிர்காலத்திற்குள் சென்றுவிடுகின்றேன். அங்கு சேத்தன் எனக்காக காத்திருக்கின்றான். பொறுமையோடு நிகழ்காலத்தில் இறைவனுக்கு அவன் கொடுத்ததிலிருந்து நான் நன்றி என்னோடு இருப்பேனே ஆனால் நிச்சயமாக இறைவன் என்னோடு இருக்கின்றான். என்னுடைய இன்றைய சிறு சிறு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பது என்னுடைய குணநலக்கேடுகளில் இருந்து நேற்று முதலாக இன்று வரையிலும் இனியும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாளைய வாழ்க்கையிலும் நான் சில கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றேன். இறைவன் ஒருவன் இருக்கும் பொழுது அவனிடம் தஞ்சம் புகுவதை விட்டுவிட்டு மனம் அமைதியடைவதை விட்டுவிட்டு என்னுடைய துன்பமான சூழ்நிலைக்கு நாம் அவனை பொறுப்பேற்படுத்தி விட்டு அதன் அச்சாட்சிகளில் வாழ்வதை விட்டுவிட்டு அந்த அச்சாட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையிலும் நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை கொண்டிருக்கின்றேன். நாம் இறைவனை படிப்படியாக மறந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். என்னுடைய இறைவன் மீது ஆணையாக நம்பிக்கை கொண்ட மனிதனாக நான் இருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய இறை உறுதியை நீதியையும் சத்தியத்தையும் கொண்டு என் இருதயத்திற்குரிய வேதத்தை நான் மீண்டும் 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 உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த வேதத்தின் பக்கம் நான் திரும்புகின்றேன். வேதமானது கூறுகிறது, இறைவன் மீது ஆணையாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தியாகம், இதுவரையில் நீங்கள் நஷ்டமடைந்ததை நஷ்டம் என்று கொள்ள வேண்டாம், இறைவனுக்காக தியாகம் செய்துவிட்டேன் என்று கூறுங்கள். மனம் அமைதியடைங்கள். அந்த தியாகத்திற்கு பின்னர் நீங்கள் உங்களுடைய நஷ்டங்கள் ஏற்பட்டதற்காக எந்த மனிதனையும் இவர்தான் காரணம் என்று உள்ளத்தில் கருவிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை கொண்டு அவர்களை நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது வெறுப்பை காட்ட வேண்டாம், விலகிவிடுங்கள். நான் இருக்கின்றேன் என்று இருக்கும் பொழுது நட்பையும் என்னோடு நட்புறவு கொள்வதையும் என்னோடு விசுவாசம் கொள்வதையும் என்னை நீங்கள் தியானிப்பதையும் என்னை புகழ்வதையும் விட்டு ஏன் சைத்தான்களுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய சில மனிதர்களை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரின் மீதும் இறைவன் கருணை மிக்கவன். உங்கள் அனைவரின் மீதும் இறைவன் தன் மன்னிப்பை கொண்டிருக்கின்றான். யாரை பற்றி நீங்கள் இன்று அவர்கள் உங்களுக்கு பெரும் அவர்களை பற்றி கடுமையான வெறுப்பும் கோபமும் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த எண்ணங்கள் வேண்டாம். அவர்கள் மீது இன்னும் இறைவன் கருணை கொண்டிருக்கின்றான் என்பது பொருள் அவர்கள் இனியும் வாட வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடம் இருக்கும் நன்மைகளை அவன் வினாக்கிட விரும்பவில்லை. அவர்களிடத்திலும் நன்மைகள் இருக்கின்றன. இறைவன் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்கள் தகவல்களை இறைவன் அறிவான். அதை போன்றே உங்களை நண்பர்கள் யார் என்பதை உங்களுடைய இறைவன் அறிவான். நீங்கள் தீர்மானிப்பவர்கள் அல்ல. இன்று யாரை பற்றி கடுமையாக வெறுப்பு கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு ஒற்றை நண்பர்களைப் போன்றே ஆகிவிடுவார்கள் என்பது இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. எனவே நீங்கள் யார் மீது வெறுப்பை காட்டுவீர்கள்? இறைவனுக்கு நான் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய இறைவனுக்கு நான் இப்பொழுது பணிகின்றேன். வேதத்தை நான் கொண்டிருக்கின்றேன். என் இறைவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், யாவற்றையும் நன்கறிந்தவன். அவன் அறிவதைப் போன்று மனிதர்கள் எவருமே அறிய மாட்டார்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் நமக்குள் மற்றவர்களை பற்றிய தவறான எண்ணங்களையும் கொண்டிருக்க வேண்டாம். என்னுடைய எண்ணத்தின் மீதும் என்னுடைய வாழ்க்கையின் மீதும் நான் உறுதியாக அமைய வேண்டும். வேதம் என்பது என் இறைவன் மீது சத்தியமாக, என் இறைவனைத் தவிர அறிந்தவன் இல்லை, என் இறைவனைத் தவிர மிகைத்தவன் இல்லை, என் இறைவனைத் தவிர அருள்பவன் இல்லை, அவன் இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை, மரணமும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையை முழுமையும் இதில் எனக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களை நான் என் இறைவனுக்காக தியாகம் செய்கின்றேன். அதாவது யாரையும் குற்றம் குறை கூற மாட்டேன். அவ்வளவுதான். என்னுடைய தர்மம் இப்பொழுது நிலைக்க ஆரம்பிக்கின்றது. இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் வளர்ந்தாகவும் இருக்கும். இன்று வரையில் நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், சில சமயங்கள் அதிகம் சில சமயங்கள் குறைவு என்ற ஏற்றத்தாழ்வுகள் அவ்வளவையும் நான் என் இறைவனிடமிருந்து எனக்காக அளவிட்டு அனுமதிக்கப்பட்டு ஒரு சோதனைக்காகவும் நான் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். கூட்டுவதும் குறைப்பதும் அவனுடைய ஏற்பாட்டிலிருந்து ஏற்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இதை கொண்டு நாளைய விஷயத்தை நான் தீர்மானிப்பவன் இல்லை. நன்மையான வருமானம் வந்து கொண்டிருக்கும் பொழுது நான் நாளைக்கு சிறப்பாக வாழ்வேன் என்று எண்ணம் கொள்வன் இல்லை. நான் அதை போன்றே குறைவாக வரும்பொழுது நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்று பயமும் எனக்கு தீண்டக்கூடாது. என் இறைவன் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த நற்செய்திகளை எல்லாம் நம்ம இறைவன் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது நாளைய வாழ்க்கையை பற்றிய நமக்கு கவலை ஏது? அல்லாஹ்தான் இந்த வேதத்தை நீதியையும் உண்மையையும் கொண்டு இறக்கி அழினான். 42:17 அல்லாஹ்தான் இந்த வேதத்தை இறைவன் மீது ஆணையாக உங்களை படைத்தவன் பாதுகாக்கும் பொறுப்பையும் தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். மேலும் உங்கள் மீது தன் அருளையெல்லாம் பொழிவதற்கு தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். யார் வேதத்தை நினைவு கூறுகின்றார்களோ, இறைவனை அதிகம் அதிகம் நினைவு கூறுகின்றார்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிக்கான பாதையின் பக்கம் திரும்பிவிட்டீர்கள். பெரும் கஷ்டத்திலும் துயரத்திலும் நீங்கள் இறைவனை திரும்புகின்றீர்கள். அந்த கஷ்டம் ஏற்பட்ட பிறகு அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இன்னும் அதிலிருந்து நான் விடுபட்டு விடுவேன் என்று உங்களுடைய வழிமுறைகளை எல்லாம் கொண்டு நீங்கள் வாழ்ந்து முடித்த பிறகு அதில் பயனில்லை என்று பார்த்த பிறகு இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புகின்றீர்கள். இறைவன் கூறுகின்றான், எந்த நேரமும் இவ்விதமாகவே திரும்பியிருங்கள். அவனன்றி உங்களுக்கு உதவி புரிபவன் இல்லை, அவனன்றி உங்களுக்கு பாதுகாப்பவன் இல்லை. உங்களுடைய மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பூமி, அதாவது நீங்கள் இந்த உடலும் உடலை சார்ந்த இந்த பூமியில் உங்களுக்கான தேவைகளும், அவை உங்களை நாடி வருவதில் எந்த தடையும் இருக்காது. நீங்கள் அதை அடையப்பெறுவதில் எந்த குறையும் காண மாட்டீர்கள். இன்னும் இறைவன் தன் குலத்திலிருந்தும் அதிகமாக்கி தருவான், உயிரோட்டம் மிக்கதாகவும் ஆக்கி தருவான் என்பதை இப்பொழுது நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்தான் இந்த வேதத்தையும் நீதியையும் உண்மையையும் கொண்டு இறக்கியவனான். இவ்விதமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் என் இறைவனிடமிருந்துள்ள வேத வாக்கு இன்னொன்றும் இருக்கின்றது. நீங்கள் சம்பாதித்ததற்கு உரிய நற்கூலி கொடுக்கப்படுவீர்கள். இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய அந்த வேதத்தை யார் அதிகமாக அந்த சிந்தனைகளில் அதன் பக்கங்களை படிக்கின்றார்களோ, சிந்தனையில் ஆகின்றார்களோ, சத்தியத்தை உணர்கின்றார்களோ, அவர்களுக்கு அதிலிருந்து நாம் கூலியை நிச்சயமாக கொடுப்போம். அந்த கூலியானது மனிதர்களிடமிருந்து நீங்கள் உங்களுடைய போக்குவரத்தாக உங்களுடைய வியாபார ரீதியான வழிமுறைகளில் கொடுக்கல் வாங்கலில் உங்களுடைய நன்மைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, அதை போன்றதல்ல. இறைவன் உங்களிடமிருந்து எந்த ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் இறைவன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்காத நிலையில் தன் புறமிருந்து மாபெரும் ஆற்றல் மிக்க தன்னுடைய பாக்கியங்களில் இருந்து எந்த குறைவும் எந்த நேரத்திலும் ஏற்பட்டுவிடாத அந்த அழகான சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் வாழ்விக்கப்பட வேண்டியவர்களாக வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இனியும் அவ்விதமாகவே நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலை கொள்வதற்கு எதுவுமே இல்லை. இறைவன் மீது ஆணையாக சத்தியத்தை கொண்டு அவன் உங்களுக்காக அறிவிக்கின்றான். நீங்கள் கவலைப்படக்கூடிய வாழ்க்கையில் வாழவில்லை, இன்னும் சுகமான வாழ்க்கைக்காக நீங்கள் தயார்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக, வேதத்தின் மீது சத்தியமாக, இறைவன் மீது ஆணையாக நிகழும் நிகழ்ச்சிகள் யாவும் அவனுடைய அனுமதியை கொண்டே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய வேதத்தை நீங்கள் சிந்திப்பீர்களானால் அந்த உறுதியான உள்ளமானது நீதியின் மீது உண்மையை கொண்டு நிலைத்திருக்கும். அந்த நீதி என்னவென்றால், வானங்களும் பூமியும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்பது நீதியாகும். உங்களுக்காக மட்டுமே படைக்கப்பட்டிருக்கின்றன, அவை உங்களுக்காக இயங்கும். உங்களுக்காக அனைவருடைய மனதையும் உங்கள் பக்கம் ஒன்று திருப்பும் அல்லது உங்களை விட்டும் அவர்களை விலக்கிவிடும். உங்களுக்கு விரோதிகளும் இருக்க மாட்டார்கள். இறைவன் ஒருவனுடைய பாதுகாப்பு இருக்கும் வரையில் எதில் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை அமைப்பீர்கள்? உங்களுடைய இறைவன் பாதுகாப்பில் தான் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் இன்று நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் பக்கம் உறுதியாக திரும்பிடுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பவன். எண்ணங்களின் மீது சத்தியமாக, அந்த வேதத்தின் மீது சத்தியமாக, நீதியின் மீது சத்தியமாக, உண்மையின் மீதும் சத்தியமாக இறைவன் உங்களுக்கு தன் அருளை இறக்கி அளித்துக் கொண்டிருக்கின்றான். இன்றளவும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, உங்கள் இறைவன் உங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த சத்தியத்தை நீங்கள் இப்பொழுது உணர வேண்டும். நீங்கள் உங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கவில்லை, இறைவன் உங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே நீங்கள் நாளைய விஷயத்தை பற்றி யோசிப்பதற்கு எந்த விதமான அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது. இறைவனுடைய எச்சரிக்கை, அவிதமாக நீங்கள் நாளைய வார்த்தையை பற்றிய பெரும் கவலை கொண்டிருக்கிறார்கள் சைத்தானுடன் இணைந்து வச்சீர்கள் என்பதை நீங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். விலகுங்கள். நாளைய வார்த்தை உங்களிடம் இல்லை என்பதை தெளிவாக நீங்கள் அறிவீர்கள். இந்த வேதத்தை எவ்வாறு புறக்கணித்து நாளைய வார்த்தையை பற்றிய கவலையில் இன்றைக்கு நீங்கள் ஆகின்றீர்கள். இன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தவறுதான். நீங்கள் எதை பயந்து கொண்டிருக்கின்றீர்களோ இந்த தவறின் காரணமாக, இந்த தவறான பாதையில் செல்வதன் காரணமாக நீங்கள் பயந்து கொண்டிருப்பதை நிச்சயமாக அறிவீர்கள். இன்று உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்பி அந்த பாதையை மூடிவிட்டு என் இறைவனுடைய அனுமதி கொண்டு இப்பொழுது சுகத்தை அமைதி அடையுங்கள். கவலைக்குரிய பாதை மூடப்பட வேண்டும். அது உங்களுக்கான வழியை நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த கற்பனையின் பக்கம் நுழையாதீர்கள். அங்கு நீங்கள் தோல்வியை அடைய வேண்டிய நேரிடம் இந்த உங்களுடைய இருதயத்தின் பக்கம், வேதத்தின் பக்கம் திரும்புங்கள். வெளியில் திரும்ப வேண்டாம். உடனே மூடுங்கள், அந்த கதவை மூடுங்கள். உங்களுடைய பாதை வேறு பாதையாக திறக்கும், மேல் நோக்கிய பாதையாக, இறைவனை முன்னோக்கிய பாதையாக திரும்பட்டும். இறைவன் தான் நாடியவர்களை தன் பால் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக நாம் மாற வேண்டும். சத்தியத்தை கொண்டு தன் பால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நாம் திரும்ப வேண்டும். இறைவன் யார் கொஞ்சம் வேதத்தின் முயற்சியில் இருக்கின்றார்களோ, நாளைய வாழ்க்கையினுடைய கவலையின் பக்கம் யார் திரும்ப மாட்டார்கள், திரும்பும் பொழுது இரண்டு உதவி தேடுகின்றார்களோ அவர்கள் வேதத்தின் பால் முயற்சியில் இருக்கின்றார்கள். அவர்களை தன் பால் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். இனிய நாளைய வாழ்க்கைக்கு இறைவனை யார் முன்னோக்குகின்றார்களோ, சைத்தானை விட்டும் விலக இறைவனை முன்னோக்குகின்றோம். அவனிடம் நாம் அளவலாகிக் கொண்டிருக்கின்றோமே, நாளைய விஷயங்களை பற்றி அவர்களிடம் நாம் யோசனை கேட்டுக் கொண்டிருக்கின்றோமே சைத்தான்களோடு. அதிலிருந்து யார் விலகுகிறார்களோ இறைவனை முன்னோக்குவதற்காகவே தேவை கிடையாது. யார் தன் பால் முன்னோக்குகின்றார்களோ அவர்களை தன்னடைவில் அவன் நேர்வழி காட்டுகின்றான். ஆகவே அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கும் நாம் அவனை திரும்ப இருக்கின்றோம். இன்னும் சைத்தானை விட்டு விடுவதன் காரணமாக அவனையே முன்னோக்குகின்றோம். அவன் நிச்சயமாக தன் பால் நேர்வழி காட்டுவனாக இருக்கின்றான். நமக்கு கவலைகள் மிஞ்சாது. கவலைகள் என்னை தீண்டாத வரையில் என்னுடைய நற்செயல்கள் இவையெல்லாம், இப்பொழுது நான் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் நாம் ஈடுபடுவது நற்செயல்களாகும். இந்த நற்செயல்களின் காரணமாக நமக்கு சொர்க்க பூங்காவனங்கள் நமக்கு சமீபமாக கொண்டு வரப்படும். நாம் உன்னதமான மதிப்புமிக்க வாழ்விடங்களில் நாம் நடைவிக்கப்படுவோம். அதில் என்றென்றும் தங்கியவர்களாக வாழ்வோம். அந்த வேலை சமீபமாக இருக்கிறது என்பதை நீர் அறிவீரா? 42:17. அல்லாஹ்தான் இந்த வேதத்தை நீதியையும் உண்மையையும் கொண்டு இறக்கி அருளினான். இன்னும் அந்த வேலை சமீபமாக இருக்கிறது என்பதை நீர் அறிவீரா? உங்களுக்கான நற்கூலி சமீபமாக இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் உள்ளத்தில் இன்னும் அமைதியோடும் ஆதரவோடும் ஆசை கொள்ளுங்கள். நிச்சயமாக இது ஆசை கொள்ளக்கூடியது. ஏனென்றால் இறைவனுடைய வாக்கு, நீங்கள் உங்களுடைய வேதத்தின் பக்கம் ஈடுபடுவதெல்லாம் அந்த மனதின் அமைதியான சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த பூமியானது உங்களுக்காக ஒரு சிறப்பை கொண்டு அமைய வேண்டும். இந்த வானங்களிலிருந்தும் உங்களை சூழல் உள்ள சக்திகள் ஒரு சிறப்பான ஒரு பாதுகாப்பாகவும் அழகான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியதாகவும் அமைய வேண்டும். அந்த வேலை சமீபமாக இருக்கின்றது. பார்க்கக்கூடியதும் பார்க்க முடியாததும் மறைவாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடியதும் இன்னும் இறைவன் அனுமதியின் பிரகாரம் உங்களை சூழ வேண்டியதும் சூழ்ந்து கொண்டது. அது நிகழவே செய்யும். இவ்விதமாகவே நீங்கள் உங்களுடைய கேடான எண்ணங்களில் இருக்கும் பொழுது அந்த துன்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு நிகழும். அதிலிருந்து ஒரு பகுதியை நிச்சயமாக இறைவன் அனுபவிக்க செய்வான். அந்த பகுதியில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஓரளவுக்கு மனதின் கஷ்டத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனி அந்த கஷ்டத்தை யார் நீக்கிக் கொள்கின்றீர்களோ அவர்கள் சிறப்பான பாதையின் பக்கம் அமைந்து விட்டார்கள். அல்லாஹ்தான் இந்த வேதத்தை நீதியையும் உண்மையையும் கொண்டிருக்க எழுதினான். என் இறைவனே, வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதியே, என்ற எண்ணத்தையும் எனக்கான சுற்றுச்சூழலையும் அமைத்தாய் இந்த பூமியில். அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டும் உன்னுடைய அளவில்லாத அருளை கொண்டும் என்னை சூழ்ந்திருக்கிறாய். வேதத்தையும் நீதியையும் என்னுடைய இருதயத்தில் உண்மையைக் கொண்டு நிலைநிறுத்தினாய். நான் இந்த சத்தியத்தின் பக்கம் திரும்புவதற்கு உன்னுடைய உதவியை நாடுகின்றேன். இப்பொழுது என்னுடைய நாளைய வாழ்க்கையை பற்றிய யோசனைகளின் கதவுகளை நான் மூடுகின்றேன். உன்னுடைய அனுமதியை கொண்டே இது நிகழற்ற விரைவனே, என்றென்றும் அது மூடப்பட்டதாக இருக்கட்டும். உன்னுடைய பாதையை எனக்கு நீ விசாலமாக்கி வை. எந்த நேரத்திலும் நெருக்கடியின் காரணமாக நான் ஷைத்தானிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய, எது தொலைவிலிருந்து எனக்காக காத்துக்கொண்டுக்கூடிய அந்த ஷைத்தான், அந்த பாதையை நீ மூடிவிடுவாயாக. அவனை என்னை விட்டும் வெகு தூரமாக ஆக்கிடுவாய், விளக்கிடுவாயாக. அவன் என்னை நெருங்காவண்ணமும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தெரிகின்றேன். எனக்காக நீ அனுமதித்திருக்கூடிய அந்த சத்தியத்தின் பாதையில் நான் அடைய இருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய இன்பங்களில் என்னை நீ வாழ வைப்பாயாக. சொர்க்க சூழ்நிலைகளில் எங்களை நீ வழிநடத்துவாயாக. அந்த வேலை சமீபமாக இருக்கிறது, தொலைவில் இல்லை, அதாவது அதை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ எனக்கு அறிவிப்பாயாக. எதனை நீ ஆகுக என்று குறிவித்தாயோ அது ஆகிவிட்டது, இனிமேல்தான் ஆக வேண்டும் என்பதில்லை. அந்த வேலை சமீபமாக இருக்கின்றது, நன்மைக்கும் சரி தீமைக்கும் சரி அதற்கான கூலி சமீபமாக இருக்கின்றது. சமீபமாக இருக்கின்றது என்றால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பது பொருள். இப்பொழுதும் சரி, சில மன கஷ்டங்களுக்கும் மன அமைதிக்கும் இடையே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வேலை சமீபமாகவே இருக்கின்றது, நான் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய துன்பங்களை நீக்கி மன அமைதியை எனக்கு அதிகரிப்பாயாக. என்னுடைய சூழ்நிலைகளிலும் நன்மைகளை அதிகரிப்பாயாக. என்னுடைய சூழ்நிலைகளின் கஷ்டங்களை என்னை விட்டு விலக்கி, என்னுடைய புறப்பார்வையிலும் சரி அக பார்வையிலும் சரி ஒரே அழகை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் எங்களை அமைப்பாயாக. நான் அறிவேனா என்ற உன்னுடைய கேள்விக்கு பதில் நீ எனக்கு அறிவிப்பாயாக. நிச்சயமாக நீ நாடிவிட்டால் நான் அறிவேன். நீதான் இந்த வேதத்தை நீதியையும் உண்மையையும் கொண்டு என்ற இருதயத்தில் இறக்கி அப்படினாய். இன்னும் அந்த சமீபமான வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நீ எனக்கு அறிவிப்பாயாக. அதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னை பாதுகாப்புக்காக நீ உயர்த்துவாயாக. இன்னும் செழுமையான வாழ்க்கைக்காக உன் பார்த்து அறிந்து கொள்வாயாக. இன்னும் உன்னளவில் எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக.